நமஸ்காரம். கோயிலில் உற்சவங்கள், திருவிழா, அடியார்களுடைய மகிழ்ச்சிக்காக, பக்தி பெருகுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவை. ஆகமப்படி உற்சவங்கள் எவ்வப்போது நடத்தப்பட வேண்டும், எத்தனை நாட்கள், எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்தந்த கோயிலில் அந்த ஸ்தலத்துக்குண்டான ஏற்றத்தோடு அந்த கோயில் ஏற்படுத்தப்பட்ட அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலத்தோடு அதோடு ஒத்தும் உற்சவங்கள் நடைபெறும். ஒருபுறம் எவ்வப்போது நடத்த வேண்டும் என்ற ஆகமங்களில் இருப்பினும், அந்தந்த உற்சவம் நடைபெறுவதை உற்று நோக்கினால் அந்த மாதங்களை கணக்கெடுத்து பார்த்தால் மக்கள் வசதியாக பெருமானை தரிசிப்பதற்கு உற்சவங்களுக்கு வேண்டிய பொருள்கள் தாராளமாக கிடைப்பதற்கு அப்படிப்பட்ட காலமாக பார்த்துத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஓரிரண்டை மாதிரிக்கு எடுத்து பார்த்தால் பிரம்மோற்சவம் அநேகமாக பல ஊர்களிலும் பங்குனி சித்திரையில் நடைபெறும். சரியான வெயில் காலம், குளிர்காலத்தில் நடத்தக்கூடாதா, வசதியாக இருக்குமே என்றால் அது ஒரு சில இடங்களுக்கு பொருந்தும். நிஜமாகவே குளிராக இருக்கும் தேசங்களில், மாநிலங்களில் நாம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடத்த வேண்டுமானால் அது கஷ்டப்பட்டு போகும், பலராலும் கலந்து கொள்ள முடியாது. புறப்பாட்டுக்காக வீதியில் வரும்போது பனி பெய்யும், நேரம் கழித்து உற்சவம் நடத்த முடியாது, குளிரும், வரும் சேவார்த்திகளுக்கும் கடினம், தொண்டு செய்யும் கைங்கரியபரர்களுக்கும் செய்ய முடியாது. நம் உடல் தாங்காமல் சட்டென்று ஜுரமோ ஜலதோஷமோ வந்துவிடலாம். அதனால்தான் வெளியே புறப்பாடு கண்டருளும் பிரம்மோற்சவத்தை குளிர்காலத்தில் வைக்க மாட்டார்கள். ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம், ஆனால் பொதுவாக பங்குனி சித்திரையில் தான் நடக்கும். இதற்கு முன் மாதம் மாசி மாதம் குளிர்காலமும் முடிந்து வெயில் காலமும் வருவதற்கு முன்னால் குளங்கள் எல்லாம் ஓரளவு தண்ணீர் நிரம்பி இருக்கும், மழையும் விட்டிருக்கும். அதனால்தான் மாசி மாசத்தில் தெப்போற்சவம் நடத்துவார்கள். அதையே சித்திர மாசத்துக்கு கொண்டு வந்து விட்டால் தெப்பம் மிதக்கிற அளவுக்கு ஆழம் இருக்காது, தண்ணீர் வற்ற தொடங்கிவிடும், தெப்பம் நடத்த முடியாது. அதனால்தான் மாசி மாசத்தில் தீர்த்தவாரி தெப்போற்சவம் வைக்கிறார்கள். அதேபோல வசந்த உற்சவம், பேரே வசந்த ருத்துவை குறிக்கிறது, சித்திரை வைகாசி. அதில்தான் பூச்சாத்தி உற்சவம் நடைபெறும். பல்லவ உற்சவம், பூச்சாத்தி உற்சவம், இதெல்லாம் பெருமான் புஷ்பம் சாத்திக் கொள்ளுவதற்காக. பல்லவம் என்றால் துளிர்விடுதல், துளிர்விட்ட பூக்களை அணிந்து கொள்ளுதல், சாத்திக் கொள்ளுதல். நல்ல மலர்ந்த பூக்களை அணிந்து கொள்ளுவது பூச்சாத்தி உற்சவம். அது பூக்கள் பூத்து குலுங்கும் காலத்தில் நடத்தப்படுகிறது. அத்தியன உற்சவம், அது சரியான குளிர்காலத்தில் நடக்கிறது. பகல் 10, இராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி. அந்த ஏகாதசிக்கு பெருமை இருக்கிறபடியால் அது அந்த காலத்தில் நடத்தப்படுகிறது. மார்கழி மாசத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி, அதோடு கூட அது அமர்ந்த இடத்திலிருந்து பாசுரங்களை பெருமான் கேட்பதற்காக உற்சவம், மண்டபத்துக்குள் நடைபெற வேண்டிய உற்சவம், பொழுதோடு நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் தான் நேரம் தள்ளி போகும். மற்றபடிக்கு உற்சவங்கள் எல்லாம் காலத்தில் முடிந்துவிடும். குளிர்காலம், மார்கழி மாதம், எங்கும் வெளியே புறப்பாடோ வாகனங்களோ வெளி மண்டபங்களோ செல்ல தேவையில்லை. பெருமான் உள்ளேயேதான் எழுந்துள்ளுவார். அமர்ந்து சேவா காலம் பாராயணம் நடைபெறும். கதார கேட்பார். அது அத்தியனோத்சவத்தின் கணக்கு. இப்படி சித்திர மாதத்திலிருந்து மீண்டும் பங்குனி வரும் வரை இந்தந்த மாசத்துக்கு இன்னென்ன உற்சவம் என்று சீதோஷ்ணம், தட்பவெப்பம், அதற்கு தகுந்தேதான் ஆகமங்களும் கூறுகின்றன. அநேகமாக மழைக்காலத்தில் எந்த உற்சவங்களும் இருக்காது. மேலும் சன்னியாசிகளும் சாதுர்மாசியம் என்கிற சங்கல்பத்தை எடுத்துக் கொள்வார்கள். அவர்களும் தங்கள் தங்கள் ஆசிரமத்தில் மடத்தில் இருந்து விடுவார்கள். இத்தனைக்கும் வடக்கே மழை பெய்யக்கூடியது முன் இரண்டு மாதங்கள். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த நாலு மாதங்களுள் வடக்கே எல்லாம் ஆவணி புரட்டாசியில் மழை, தெற்கே வந்தால் ஐப்பசி கார்த்திகையில் மழை. அதுக்கு தகுந்துதான் உற்சவங்களும் இருக்கும். இப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு, மக்கள் பக்தர்களுடைய சௌகரியத்துக்கு, அதே சமயத்தில் அந்த ஸ்தலம், புராணம், ஆகமம், இது அனைத்தையும் சேர்த்து சிந்தித்து உற்சவங்களை நம் முன்னோர்கள் பார்த்து பார்த்து ஏற்படுத்தி உள்ளார்கள். அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை போற்றி அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து உற்சவங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். கடந்த ஓராண்டாக உற்சவங்கள் எல்லாம் பலதும் உள்ளேயே நடந்துள்ளன. பக்தர்களாலும் சிறப்பாக கலந்து கொள்ள முடியவில்லை. இனி வருங்காலத்தில் அது சரியாக வேண்டும். உலகத்தையே பீடித்திருக்கும் ஆபத்துக்களை எல்லாம் போக்கி பகவான் பக்தர்களை பலரையும் வந்து தன் உற்சவங்களில் கலந்து கொண்டு எல்லாரும் தரிசிக்கும்படி விரைவில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். உற்சவங்களும் கால நியமங்களும் சீதோஷ்ண நிலைகளும் என்பதை பற்றி பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். அந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் சொத்தாக கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.